சோத்திரம் 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 சோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
ஒவ்வொரு நாளும் ஆசையோடும் விருப்பத்தோடும் வானொலி பெட்டி அருகே உட்கார்ந்து வேத வசனங்களை ஆசையோடு தியானிக்கிற அருமையானவர்களே, இந்த நாட்களிலே அப்போஸ்தலனாய பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்று தொடர்ந்து இரண்டாம் அதிகாரத்தை சிந்திப்போம். தீத்து 2:1 நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆரோக்கியமான உபதேசம் என்பது அப்போஸ்தலர்களின் உபதேசத்தை குறிக்கிறது. ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்களின் உபதேசமே மிகவும் முக்கியமானதாக காணப்பட்டது. அவர்கள் எதை குறித்து பிரசங்கித்தார்கள்? கிறிஸ்துவை இரட்சகராக பிரசங்கித்தார்கள். நாம் இப்பொழுது தியானிக்கிற இந்த தீத்து நிருபமும் மற்ற நிருபங்களும் கூட இந்த அப்போஸ்தலர்களின் உபதேசத்தின் ஒரு பகுதியாகும். இந்த உபதேசத்தின் துவக்க பகுதியிலே முதலாவதாக மூத்த குடிமக்களுக்கு பவுல் செய்தி கொடுக்கிறார். மூத்த குடிமக்களாகிய முதியவர்களாகிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக அவர் தனது அறிவுரைகளை கொடுக்கிறார். 2 பாருங்கள், முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாயிருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதானவர்கள் மிகவும் அன்பாகவும் பொறுமையாகவும் நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். மனிதர்களின் வயதான காலத்திலே இப்படிப்பட்ட குணநலன்கள் இயற்கையாக காணப்படப் போவதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர்கள் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்கிறது. இவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் விழிப்புணர் உள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் மதிக்கப்படத்தக்கவர்களாகவும் தன்னடக்கம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இப்பொழுது 3 பாருங்கள், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாயிருக்கவும். பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் என்று இங்கே வசனம் சொல்கிறது. வயதான பெண்மணிகள் தங்களுடைய நடக்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது வயதான பெண்மணிகளும் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் வாழ வாய்ப்பு இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, அவதூறு பண்ணாதவர்களும் என்று சொல்லப்படுவது அரட்டை அடிக்காமல், அதாவது மற்றவர்களை குறித்து குறைவாக பேசியே நேரத்தை போக்கடியாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. அந்த வயதான பெண்கள் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்கிறது. இந்த முதிர் வயது பெண்கள் நற்காரியங்களை போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முதிர் வயது உள்ளவர்கள் இளம் பெண்களுக்கு அறிவுரை சொல்ல அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். இதை அவர்கள் ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. இப்பொழுது தீத்து 2:4-5 பாருங்கள், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் என்று பார்க்கிறோம். அதாவது அவர்கள் வீட்டின் பணிகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பெண்ணினுடைய மிக முக்கியமான பொறுப்பு வீட்டிலேயே இருக்கிறது. அது ஒரு விளையாட்டான விஷயம் அல்ல. ஒரு குடும்ப தலைவியாக இருப்பது என்பது மிக முக்கியமான பொறுப்புடன் கூடியது. வீட்டையும் பிள்ளைகளையும் கணவனையும் கவனித்து செயல்படுவதை அவர்கள் மிகவும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. பெண்கள் சம உரிமையை நாடுவதை அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்ப மாட்டார் என்றே சொல்லலாம். பெண்கள் ஆண்களைப் போல நடத்தப்படாமல் பெண்களைப் போல பெண்கள் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஒரு தேவ மனிதர் கூறுகிறார். இன்று பெண்கள் எல்லா இடங்களிலேயும் ஆண்களைப் போல முன்னேறி வருவது சந்தோஷமான காரியம்தான். ஆனாலும் அவர்கள் எல்லாவற்றிலேயும் சம உரிமையை நாடக்கூடாது, நாடவும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் நுழைய முடியாத அநேக பணிகள் உலகத்திலே உண்டு. பெண்களே சிறப்பாக செய்யும் பணிகளும் உண்டு. அவர்கள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான பெரிய பணி ஒரு குடும்பத்தை கட்டுவதுதான். ஆகவே அவர்கள் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே கீழ்ப்படிதல் என்பது ஒரு பெண் தனது கணவருக்கு சரியாக பதில் அளிக்கிறவராக இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பயன்படுத்தியுள்ள இந்த கிரேக்க வார்த்தையை ரோமர் 8:7 பயன்படுத்துகிறார். அப்படியென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இங்கே பவுல் சொல்வது மாம்ச சிந்தை உள்ள ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. அவன் சரியான பதிலை தேவனுக்கு கொடுக்க முடியாது. அதே போல நாம் பார்க்கிற இந்த பகுதியிலே ஒரு மனைவியானவள் கணவனுக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த கணவன் மிகவும் கோபக்காரன், சண்டையிடுகிறவன் இருந்த போதிலும் பெண்ணானவள் கீழ்ப்படிந்து அவனுக்கு பணிவிடை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறாள். ஒருமுறை ஒரு மனிதர் ஒரு தேவ ஊழியரிடத்திலே வந்து, நீங்கள் என் மனைவியிடத்திலே பேசி அவளை எனக்கு கீழ்ப்படிந்து போக சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அந்த ஊழியர், என்னால் இதிலே உதவி செய்ய முடியாது என்று கூறினார். உடனே அந்த மனிதர், ஏன் என்றார். அதற்கு அந்த ஊழியர், நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று எப்பொழுதாவது சொன்னது உண்டா? அவ்வாறு சொல்லியிருப்பீர்களானால் கடைசியாக எப்பொழுது சொன்னீர்கள் என்று கேட்டார். அந்த மனிதருக்கு அதை நினைவிலே கொண்டு வர முடியவில்லை. பின்னர் ஊழியரிடத்திலே, அதனால் என்ன பயன் இருக்கிறது என்றார். அதற்கு ஊழியர், நீங்கள் அவளை நேசிக்கிறேன் என்று சொல்லாதவரை அவர்கள் ஏன் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்குள் பிரச்சனை எழுவதற்கு முன்பு உங்கள் அன்பை வெளிப்படுத்தியிருந்தால் உங்கள் மனைவி கீழ்ப்படிந்து போயிருப்பார்கள். நீங்கள் அடிக்கடியாக உங்கள் மனைவியை நேசிப்பதாக சொல்லுங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது அவர்கள் நாளுக்கு நாள் உங்களுக்கு அன்பினாலே கீழ்ப்படிவதிலே முன்னேறுவார்கள். கணவனுடைய அன்பிற்கே மனைவி கீழ்ப்படிவாள் என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் அன்பு நிமித்தமாக கீழ்ப்படுகிறவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது தீத்து 2:6 பாருங்கள். அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்கவும் நீ புத்தி சொல்லு. இப்பொழுது பவுல் தனது கவனத்தை வாலிபர் பக்கம் திருப்புகிறார். குறிப்பாக தீத்து இந்த காரியங்களை இளைஞர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து பவுல் சொல்கிறார். 7:8 பாருங்கள். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. இந்த இளம் பிரசங்கியாரான தீத்துவுக்கு பவுல் கூறுவது, நீயே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்மாதிரியாக மற்ற இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் என்று 8 சொல்லப்படுவதை பாருங்கள். அதாவது தீத்து உபதேசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் மீதான அவருடைய நம்பிக்கையை முழுமையாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மேலும் அவர் கையாளுகின்ற காரியங்களிலே முழுமையான ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயும் இருப்பாயாக என்று இங்கே பார்க்கிறோம். அதாவது நீ தேவனுடைய பிள்ளை என்பதை உன்னுடைய பேச்சிலிருந்து மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுக்கிறதா இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். தொடர்ந்து தீத்து 2:9-10 நாம் பார்ப்போம். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. இங்கே பவுல் வேலைக்காரர்களுக்கு உபதேசிக்கிறார். ஆதி திருச்சபையிலே அநேக அடிமைகள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, பழங்கால நிலத்தடி கல்லறைகளின் சுவர்களிலும் காணப்படும் பெயர்களிலே 90% பெயர்கள் அடிமைகளின் பெயர்களாகவே இருக்கிறது. இந்த அடிமைகளின் தேவைகளை சுவிசேஷமே அந்நாட்களிலே சந்தித்தது. தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலேயும் பிரியமுண்டாக நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறார். இங்கே மீண்டும் கீழ்ப்படுதலை குறித்து வாசிக்கிறோம். வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு மனதார கீழ்ப்படிய வேண்டும். அவர்களிலும் அவர்களுடைய பணிகளிலேயும் ஆர்வம் காட்ட வேண்டும். ஒருவன் தேவனுடைய பணியிலே அல்லது தேவ பிள்ளையாக இருந்து ஒரு பணியிலே இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய பணியிலே தன் முழு இருதயத்தையும் பதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதிலிருந்து வெளியேறிவிட வேண்டியது சிறந்தது. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்பதற்காக பணி செய்யாமல் மனதார முழு வாஞ்சையோடு தேவனுடைய பணியிலேயும் உலக வேலையிலேயும் ஈடுபட வேண்டும். நீங்கள் அந்த பணியை நேசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்ததாக எதிர்த்து பேசாமல் என்று வசனம் சொல்கிறது. எஜமான்கள் ஏதாவது ஒன்றை சொன்னால் அதற்கு வேலைக்காரர்கள் எதிர்த்து பேசக்கூடாது என்று வசனம் சொல்கிறது. திருடாமல் இருந்து உழைக்க வேண்டும் என்றும் வேலைக்காரர்களுக்கு வேதம் ஆலோசனை சொல்கிறது. இன்று அநேக தொழில்கள் நஷ்டமடைந்து போவதற்கு முக்கியமான காரணம் தொழிலாளர்கள் பொறுப்பில்லாமல் நிறுவனத்தின் பொருளையோ செல்வத்தையோ திருடுவதுதான். ஆகவே தேவனுக்கு பயந்து ஒரு வேலைக்காரன் திருடக்கூடாது என்று வேதம் போதிக்கிறது. சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் என்றும் பார்க்கிறோம். அதாவது எல்லா வகையிலும் வேலைக்காரர் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலேயும் அலங்கரிக்கத்தக்கதாக என்று 9 வசனத்திலே பார்க்கிறோம். இங்கே அலங்கரிப்பதற்காக என்பதற்கு போடப்பட்டுள்ள மூல பாஷையில் உள்ள சொல்லிற்கு அலங்கார பொருட்கள் என்று அர்த்தமாகும். நாம் தேவனுடைய உபதேசத்தை அலங்கார பொருட்களை பயன்படுத்தி அழகுபடுத்தலாம். உங்களுக்கு ஒருவேளை இது வித்தியாசமானதாக தெரிகிறதா? நீங்கள் விசுவாசத்திலே வேரூன்றி இருந்தால் நீங்கள் சரியான அலங்கார பொருட்களை பயன்படுத்தி உங்களை அழகுபடுத்த வேண்டும். அதாவது கருணையான நாவு என்பது உதட்டு சாயம் போன்றது. ஈடுபாட்டுடனும் உண்மையுடனும் செயல்படுவது என்பது முகத்திலே பவுடர் பூசுவது போல இருக்கிறது. நன்னடத்தை அலங்காரமான வஸ்திரம் போல இருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு குண நலன்களும் ஒவ்வொரு அழகு சாதன பொருட்களாக இருக்கிறது. நீங்கள் உங்களை இந்த அழகு சாதன பொருட்களை கொண்டு அழகுபடுத்தியிருக்கிறீர்களா என்று சற்றே யோசித்து பாருங்கள். இதனைத் தொடர்ந்து வருகிற வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் உபதேசத்தின் அடிப்படைகளை பற்றி கூறுகிறார். அவர் சுவிசேஷத்தை 3 கால நிலையிலேயும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் போன்றவற்றிலே சொல்கிறார். தேவனுடைய கிருபையானது 3 கால நிலையிலேயும் காணப்படுவதே உலகத்திலே மிகவும் ஆச்சரியமானது என்று சொல்லலாம். நாம் உலகத்திலே அநேக காரியங்களை கண்டு ஆச்சரியப்படுகிறோம். அந்த எல்லா ஆச்சரியத்திற்கும் மேலான ஒரு காரியம் தேவனுடைய கிருபையே. இவ்வாறு தேவ கிருபை 3 கால நிலையிலேயும் காணப்படுவதை அடுத்து வருகிற 3 வசனங்களிலேயும் நாம் பார்க்கலாம். வசனம் 11 ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று சொல்வது இறந்த காலம். 13 வசனத்திலே போதிக்கிறது என்பது நிகழ்காலம். 13 வசனத்திலேயே எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி என்று சொல்லப்படுவது எதிர்காலத்தை குறிக்கிறது. நாம் இந்த காரியங்களை குறித்து சற்று விளக்கமாக பார்ப்போம். வசனம் 11 பாருங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அப்போஸ்தலன் பவுல் கிரேத்தா தீவாரை பார்த்து, நான் உங்களுக்கு கீழாக தேவனுடைய கிருபையை குறித்த உபதேசத்தை வைக்க விரும்புகிறேன், ஏனெனில் உங்களுக்கு ஒரு உறுதியான அஸ்திவாரம் தேவை என்று சொல்கிறார். தேவன் நம்மை தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கிறார். ஒரு புகழ்பெற்ற பிரசங்கியார் இவ்வாறு சொல்கிறார், எனது பிரசங்க பீடம் நற்செய்தியின் இடமாகும், என்னுடைய படிப்பு நல்ல ஆலோசனையின் இடமாகும் என்கிறார். சுவிசேஷம் என்பது நல்ல ஆலோசனை அல்ல, அது நற்செய்தி. அதைவிடவும் மேலானது, ரட்சிக்கப்படுவதற்கு தேவ வல்லமையாக அந்த நற்செய்தி இருக்கிறது. தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலேயும் அலங்கரிக்கத்தக்கதாக கிரேத்தா தீவார் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்த அப்போஸ்தலன் பவுல் தீத்துவையும் தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். ஏனென்றால் சுவிசேஷமே தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. எந்த ஒரு தேவ பிள்ளையும் தோல்வியிலும் மடங்கடிக்கப்பட்ட நிலைமையிலேயும் காணப்படக்கூடாது. அவ்வாறு வாழ்ந்தால் அது அவர்களின் தவறே. அதற்கு அவர்கள் எந்த ஒரு சாக்கு போக்கையும் கூற முடியாது. ஏனென்றால் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி உள்ளது. பிரசன்னமாகி என்ற வார்த்தை பிரகாசிப்பதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியிலே வந்தாரே, அதுவே நற்செய்தி. அவர் நமக்காக மரித்து 3 நாளிலே உயிர்த்தெழுந்தார். தேவன் தம்முடைய அன்பினாலோ அல்லது அவருடைய இரக்கத்தினாலோ நம்மை ரட்சிக்கவில்லை. எபேசியர் 2:8 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். இரக்கம் என்பது தேவனுடைய மன உருக்கத்தை குறிக்கிறது. தேவன் தன்னுடைய மன உருக்கத்தினாலே மனிதர்களை ரட்சிக்க ரட்சகரை அனுப்பினார். ஒரு மனிதன் தேவனுடைய இரக்கத்தினாலேதான் ரட்சிக்கப்படுவானால் உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களுமே ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். அப்படியானால் கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க தேவையில்லை. சிலுவை வீணாய் போய்விட்டிருக்கும். தேவன் மனிதனை நேசிக்கிறார், ஆனால் அவர் மனிதனை தம்முடைய அன்பினாலே ரட்சிக்கிறதில்லை. அன்பானது தேவனுடைய செயல்பாட்டின் நோக்கமாயிருக்கிறது. ஆனால் தேவனிடத்திலே அன்பு என்ற ஒரு குணம் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தம் உள்ளவராயும் நீதி உள்ளவராயும் இரக்கம் உள்ளவராயும் இருக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் தேவனுடைய பரிசுத்தமும் நீதியும் கூட சந்திக்கப்பட வேண்டும். தேவனுடைய அன்பு நம்மை ரட்சிக்கும்படி வாஞ்சிக்கலாம், ஆனால் தேவனுடைய நீதியானது மாற்ற முடியாத சட்டமுடையது. அவருடைய அன்பை அவ்வாறு செய்ய விடாதபடி வலுவிளக்க செய்துவிடுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததின் மூலமாக தேவனுடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் சந்தித்தார். ஆகவே தேவன் இப்பொழுது தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்க முடியும். தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுவது என்ன ஒரு பாக்கியம் இல்லையா? நாம் பாவிகளாக இருந்தபொழுது தேவன் தம்முடைய தண்டனையை ஏற்று செலுத்தி தீர்த்தார். தேவன் கொடுக்கிற இந்த கிருபையில் மனிதனுடைய முயற்சியின் பங்கு எதுவுமே இல்லை. அவர் மனிதனுடைய ஒத்துழைப்பை இந்த காரியத்திலே நாடவே இல்லை. இதில் மட்டுமல்ல, எதிலுமே அவர் நாடவில்லை. தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக உங்களுடைய நல்ல குணத்தையோ ஒழுக்கத்தையோ நன்னடத்தையோ கேட்கவில்லை. தேவன் மனிதனை தன்னை விசுவாசிக்கும்படியாக முதலாவது சொல்லுகிறார். அவரை நம்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிறார். தேவனுடைய வழி ஆச்சரியமானது. தேவனுடைய வழி சிறந்தது. தேவனுடைய வழி ஒரே வழி. தீத்து 2:12 பாருங்கள். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி என்று பார்க்கிறோம். தேவன் இந்த உலகத்தை சீர்திருத்தம் செய்ய விரும்பவில்லை. அதற்காக முயற்சிக்கவும் இல்லை. அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களை மீட்கிறார். கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளுகின்ற நபர்களை சுவிசேஷம் சிறந்த காரியங்களை செய்யும்படி அழைப்பு கொடுக்கவில்லை. நான் சிறந்த காரியங்களை செய்யும்படி முயற்சிக்கப் போகிறேன் என்று ஒரு விசுவாசி கூறுவானால் அவன் பொய் சொல்லுகிறான் என்றே அர்த்தம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பீர்களானால் இந்த வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவிக்க முயற்சிப்பீர்கள். இந்த வாழ்க்கையிலே எதை நினைத்தாலும் அனுபவிக்க நம்மால் முடியும். அதற்கு வாய்ப்பு வசதிகள் இன்று ஏராளம் இருக்கிறது. ஆகவே இயேசுவை புறக்கணித்த ஒருவன் சிறந்த காரியங்களை செய்ய முடியாது. அவன் தன் மாம்சத்துக்குரியவைகளையே நாடி செல்வான். இன்று மக்கள் பீடி சிகரெட் குடிப்பதை நிறுத்த அநேக இயக்கங்கள் பல வழிகளிலே முயற்சிக்கின்றன. அவர்களுக்கு அதனாலே வரும் ஆபத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவன் இவ்வாறு செய்யும்படி உங்களிடம் கேட்கவில்லை. தேவன் மனிதனை சீர்திருத்தம் செய்ய விரும்பவில்லை. அவனை மீட்கவே விரும்புகிறார். அவனுக்கு கற்றுக் கொடுத்து பாவத்தை விட்டுவிட தூண்ட அவர் விரும்பவில்லை. அவனுக்கு பாவத்தின் மேல் வெறுப்பை கொடுத்து அவர் மேலே அன்பை கொடுத்து மீட்க விரும்புகிறார். இப்பொழுது தீத்து 2:13 பாருங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பியிருக்கின்ற ஆனந்த பாக்கியத்துக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இது தேவனுடைய திட்டத்திலே அடுத்து நடைபெறப் போகிற ஒரு காரியமாகும். இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய சபையை எடுத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து இனி உலகத்திற்கு வரப்போகிறார். அடுத்ததாக மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாய பவுல் இயேசு கிறிஸ்துவின் இறைத்தன்மையை போதிக்கிறார் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. இங்கே பவுல் மகா தேவனாகிய நம்முடைய இரட்சகரை பற்றி பேசுகிறார். அவர் யார்? அவரே இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறார் என்று அந்த வசனம் சொல்கிறது. வசனத்தின் இறுதியிலே போதிக்கிறது என்று பார்க்கிறோம். போதித்தல் என்பது பயிற்சியை குறிக்கிறது. தேவன் தம்முடையவர்களை, அதாவது மீட்கப்பட்டவர்களை, அவருக்காக வாழும்படி அழைக்கிறார். அது மட்டுமல்ல, உலக இச்சைகளை விட்டுவிடும்படியாகவும் சொல்லுகிறார். இதற்காக தேவன் நமக்கு பயிற்சியும் கொடுக்கிறார். இப்பொழுது தீத்து 2:14 பார்ப்போம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை மீட்பதற்காக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய சகல அக்கிரமங்களில் நின்றும் என்னையும் உங்களையும் மீட்பதற்காக அவரே விலைக்கரைத்தை செலுத்தினார். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி என்று பவுல் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவருக்காக வாழவும் நற்காரியங்களை அவருக்காக செய்கிறவர்களாக இருக்கவும் தேவன் விரும்புவது உண்மைதான். ஆனால் அதற்கு முன்னர் தேவன் உங்களை பாவ வாழ்விலிருந்து மீட்டு எடுக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, தீத்து 2:15 என்ன சொல்கிறது? இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக. அப்போஸ்தலன் பவுல் தீத்துவிடம், தீத்துவே, நீ இளைஞனாக இருக்கிறாய், நீ வாழ்கிற வாழ்க்கைக்காக மற்றவர்கள் உன்னை நிந்திக்கும்படி இடம் கொடாதே என்று சொல்கிறார். பவுல் கற்றுக் கொடுத்த இந்த எல்லா காரியங்களையும் தீத்து அதிகாரத்தோடு மற்றவர்களுக்கு போதிக்க தகுதியுள்ளவராக மாற வேண்டும். இது ஒரு சிறந்த நிருபம் பிரியமானவர்களே. ஒவ்வொரு இளம் ஊழியர்களும் இந்த தீத்துவின் நிருபத்தை கவனமாக படிக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்றவர்கள் உங்களை அசட்டை பண்ணுகிறார்களோ? அவர்கள் தீமை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே அசட்டை செய்தால் பரவாயில்லை, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சி இல்லாததால், வாழ்வின் நடைமுறைகளை பார்த்து மற்றவர்கள் உங்களை அசட்டை பண்ணுகிறார்களோ, அதற்கு இடம் கூடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். அவர்கள் உங்களை அசட்டை பண்ணுவதற்கு காரணமான காரியத்தை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய பலத்தினாலே அதை சரி செய்யுங்கள். உண்மையோடும் முத்தமத்தோடும் அவருடைய பணியை நிறைவேற்ற ஒருமுறை கூட உங்களை தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது நிச்சயம் உங்களையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார்.
முதுமை சாபமா, இல்லை அது வரம் அல்லது தவமா? முதியோர்கள் ஆண்டவருக்குள்ளிருந்து மிகுந்த கனிகளால் நிறைந்து சபையின் அலங்காரமாக திகழ வேண்டும். இளம் பெண்கள் சமத்துவத்தை பேசுபவர்களாக அல்ல, உத்தம பெண்களாக சிறந்த இல்லத்தை உருவாக்கி குடும்பத்தின் அலங்காரமாக திகழ வேண்டும். வேலைக்காரர்கள் கர்த்தருக்கு பயந்து எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதலும் உண்மையுள்ளவர்களுமாயிருந்து தங்கள் எஜமான்களின் அலங்காரமாக திகழ வேண்டும். இத்தகைய ஆரோக்கியமான உபதேசத்தை பின்பற்றுவோம், ஒளி தரும் தீபங்களாய் பிரகாசிப்போம். இன்றைய நிகழ்ச்சியை ஆவலோடு கேட்ட அன்பர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருந்தால் கடிதம் மூலமோ தொலைபேசி மூலமோ நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5.